மோசே ஒரு 40 வருஷம் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு முச்செடி மாதிரி மோசே இருக்கிறாரு. யாருனாலையும் பார்க்க முடியாத ஒரு நிலையில் அவர் இருக்கும்போது ஒரு வனாந்திரமான இந்த வாழ்க்கையில மோசே ஏதாவது அடையணும், ஏதாவது சாதிக்கணும்னா அந்த முச்செடி மாதிரி இருக்கிற மோசேக்குள்ள அந்த பட்சிக்கிற தேவனுடைய திவ்ய அக்கினி, அந்த ஜுவாலை அவருக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சாதான் அவர் ஏதாவது சாதிக்கவே முடியும். இல்லனா யாருக்குமே யூஸ் இல்லாத முச்செடி மாதிரி தான் மோசே இருக்க முடியும். அந்த காரியத்தை மோசேவுடைய மனசுல பதிய வைப்பதற்காக தேவன் மோசேக்கு ஒரு பட்சிக்கிற முச்செடியின் மூலமா ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். ஒரு அவருக்கு ஒரு 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 பரம அழைப்பு, டிவைன் காலிங், பரம அழைப்பு வந்து நம்ம பார்த்தோம் போன வாரம். கிறிஸ்தவர்களா சபையா தேவன் நமக்கும் ஒரு பரம அழைப்பு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது உலகம் எங்கும் போய் நீங்க மற்றவங்களுக்கு என்ன பத்தி சொல்லணும், அதுக்கு தான் உங்களை அழைத்திருக்கிற. அது ஒரு பெரிய அழைப்பு நம்ம எல்லோருக்குமே. நீங்களே உலகத்துக்கு ஒளி, நீங்களே உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்கன்னும் போது நம்ம இருக்கிற இடத்துல இயேசுவை பிரதிபலிக்கிறது. நம்ம நம்ம சுத்தி இருக்கிற மக்கள் படிக்கிற ஒரே பைபிள் நம்ம தான், புரியுதுங்களா? நம்ம சுத்தி இருக்கிற மக்கள் பார்க்க ஒருக்கூடிய ஒரே இயேசு நம்ம தான், நீங்க தான். எனக்காக நான் உங்களுக்காக செத்தேன், எனக்காக நீங்க வாழ போறீங்க. அந்த மாதிரி இயேசு நமக்கு அந்த வேலை கொடுத்துருக்கும் போது அதை நம்ம சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்ல. ஆத்மாங்கள் நித்தியமா நரகத்துல போக போது, நம்ம சொந்தக்காரங்களா நித்தியமா நரகத்துல போக போறாங்கன்றத வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் they're going to go to hell. பேர் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், முஸ்லிம்ஸா இருக்கலாம், இந்துஸா இருக்கலாம், நம்ம நினைக்கிறோமா அது அவங்க ஹெல்லுக்கு போக போறாங்கன்னா நம்ம எவ்வளவு சீரியஸா இருக்கும் அதை பத்தி யோசிச்சு பாருங்க. ஆனா நமக்கு ஏன் சீரியஸ் இல்ல, அதை பத்தி நம்ம ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கிறது இல்ல. அத மோசே கொடுத்த பெரிய அழைப்பை விட பெரிய அழைப்பா பார்க்கும் போதும் அது நம்ம பத்தி சீரியஸா இல்லாத ஒரு பாரம் கூட இல்ல, ஒரு முயற்சி கூட இல்ல, ஏன் ஒரு ஜெபம் கூட நமக்கு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அது வந்து நம்ம மனசாட்சி வந்து நம்மள அழுத்தும் போது இது நீ செய்யணும். இப்ப தேவனுடைய வசனம் அழுத்தும் போது நம்ம மனசாட்சி இது உன்னுடைய கடமை, கடவுள் இதுக்கு தான் உன்னை அழைச்சிருக்கான்னு நம்மள அழுத்தும் போது நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நமக்கே நமக்குள்ளுக்குள்ள சாக்கு போக்கு சொல்லிக்கிறோம். ஒரு சில காரணங்களை நம்ம சொல்லி அந்த மனசாட்சியை கடினப்படுத்திக்கிறோம். அந்த மனசாட்சி நம்மள தள்ளாதபடிக்கு அதை அடைச்சிடும், புரியுதுங்களா? மனசாட்சி நமக்கு சொல்லுது இதான் உன் கடமை, நீ போய் இந்த நேரத்தில் சொல்லணும்னா அதை வாயை மூட வச்சிடறோம். நம்ம என்ன சில சாக்கு போக்குனால, என்ன விதமான சாக்கு போக்கு, சில காரணங்கள் சொல்லி நம்ம வாயை மூடிடுறோம். அதைத்தான் நம்ம மோசேவுடைய மோசே கடவுளை அழைக்கும் போது அவன் சொன்ன சாக்கு போக்காக நம்ம பார்க்கிறோம். அவனாவது வாய் திறந்து சொல்றத நம்ம பார்க்கிறோம். அதன் மூலமா நம்ம கத்துக்கலாம். நம்ம போன வாரம் பார்த்தோம் கடவுள் வந்து அந்த சாக்கு போக்குகளை ஒன்னொன்னா உடைக்கிறார். அது எவ்வளவு உதவியா இருக்கு பாருங்க நமக்கு, அது எவ்வளவு உதவியா இருக்க போது நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய ஜெபம் என்ன இருக்கணும்னா இதை படிக்கும் போது நம்ம மனசுல நம்மளுடைய மனசாட்சியை இதை செய்ய விடாதபடிக்கே நம்மளை தடை பண்ணி வச்சிருக்கிறது. இதை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம, சீரியஸ் இல்லாம, பாரம் இல்லாம வச்சிருக்கிற அந்த சாக்கு போக்கெல்லாம் எடுத்து போட்டு நம்ம கடவுளுக்காக வீரர்களா இதுல செயல்படும்படிக்கு கடவுள் நம்மளை செய்யணும், இல்லைங்களா? மோசே போக மாட்டேன்னு ஒளிஞ்சுக்கிட்டு வனாந்திரத்துல இருந்த மோசேவை எப்படி ஒரு தைரியமா அனுப்பிச்சோ எகிப்துக்கு போகும்படிக்கு, அவனுக்கு தைரியம் கொடுத்துச்சோ, இந்த வசனங்கள் நமக்கு அதே செய்யும். அது நம்மளா செஞ்சிட முடியாது, நான் செஞ்சிட முடியாது, ஹோலி ஸ்பிரிட் தான் செய்ய முடியும், இல்லைங்களா? ஹோலி ஸ்பிரிட் இந்த வசனத்தை பயன்படுத்தினாருன்னா நிச்சயமா நம்மளும் தைரியமா, ஃபேரோ இருந்தாலும் போய் தைரியமா அவனை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு நிக்க முடியும். அது ஹோலி ஸ்பிரிட் தான் நமக்கு செய்ய முடியும். அவரை நம்பி அவரை நாடி நம்ம இதை படிச்சுக்க பார்ப்போம். ஏன்னா நமக்கு இந்த வாழ்க்கையிலேயே நமக்கு இருக்கக்கூடிய பெரிய வேலை அதை விட பெரிய வேலை இல்லை, புரியுதுங்களா? ஒரு ஆத்மா நித்திய நரகத்திலிருந்து நம்ம காப்பாத்த போறோம். ஒவ்வொரு ஆத்மாவை சம்பாதிக்கிறோம்னா அது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுங்களா? இந்த உலகத்தையே ஒருத்தன் ஆதாயப்படுத்தினாலும் ஒரு ஆத்மா அவன் இழந்தானா அது என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்தையே நம்ம சம்பாதிச்சாலும் ஒரு ஆத்மாவை நம்ம சம்பாதிச்சாலும் இந்த உலகத்தை விட பெரிய சொத்தை நம்ம சம்பாதிச்சிட்டோம்னு அர்த்தம், புரியுதுங்களா? இஃப் யூ வின் அ சோல், உனக்கு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இயேசுவை வாழ்க்கையின் மூலமா பேச்சின் மூலமா சொல்லி இயேசு பக்கம் நரகத்துக்கு போகாம உங்களை காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டோம்னா இந்த உலகத்திலேயே இந்த உலகத்துக்கு அதிகமான சொத்தை நம்ம சம்பாரிச்சிட்டோம்னு அர்த்தம். கடவுளுடைய பார்வையில் அதை விட பெரிய ரிவார்டு நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படி எவ்வளவு பெரிய காரியம், வாழ்க்கையில பெரிய காரியம் அது. அதை செய்யறதுக்கு தேவன் அது நம்ம அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுல நம்ம பிஸி ஆகணும். அவங்கள எப்படியாவது கொண்டு வரலாமா, இதை சொல்லி கொண்டு வரலாமா, அதை சொல்லலாமா, இதை சொல்லலாமா, குடும்பமா நம்ம எப்படி செய்யலாம், சர்ச்சா நம்ம எப்படி செய்யலாம், இதுல காரியங்களை நம்ம ரொம்ப பிஸி ஆயிடணும். இதுதான் நமக்கு ப்ரையாரிட்டியா இருக்கணும். எங்க போனாலும் இதுதான் ப்ரையாரிட்டி, யாரை பார்த்தாலும் இதுதான் ப்ரையாரிட்டி ஆயிரணும். அப்படி தேவன் நமக்கு செஞ்சாருன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுதான் செய்யணும். ஒரு ஆள் சேர்க்கறதுக்கே இல்லை, புரியுதுங்களா? ஆள் சேர்க்கிற அந்த இதுவே வரவே கூடாது. ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாக்கு நான் எப்படியாவது உதவி செய்ய முடியுமா, அந்த ஆத்மாவை நல்ல வழியில நடத்த முடியுமா, பரலோக வழியில நடத்த முடியுமா, அதுதான் நமக்கு இருக்கணும். புரியுதுங்களா? அந்த மனசு பாரத்தோடு நம்ம செய்ய பார்க்கணும். முதலாவது நம்ம பார்த்தோம், மோசே கொடுத்த ஃபர்ஸ்ட் அவருடைய சாக்கு போக்கு என்ன, எக்ஸ்கியூஸ் என்ன, நான் எம்மாத்திரம். 14th வசனத்துல அவர் சொல்றாரு, நீ போ, உன்னை அனுப்புவேன் போது 10th வசனத்துல மோசே 11th வசனம், அப்பொழுது தேவனை நோக்கி பாரோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். நம்ம வாழ்க்கையில நம்ம கனி இல்லாம இருக்கிறதுக்கு, கடவுளுக்காக எந்த சுவிசேஷ பணியும் செய்யாதது இருக்கிறதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் யாரு, எனக்கு என்ன கிஃப்ட்ஸ் இருக்கு, நான் யாரு, நான் ஒண்ணுமே இல்லை, நான் எம்மாத்திரம். இப்படி சொல்லி சொல்லிதான் நான் எம்மாத்திரம், நான் யூஸ்லெஸ், நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சொல்லிதான் என்ன ஆகும் தெரியுமா? இப்படியே சொல்லிட்டு வாழலாம் ஒரு வாழ்க்கை, நான் எம்மாத்திரம் எம்மாத்திரம் எம்மாத்திரம். ஒருவரும் வேலை செய்யாத ராக் காலம் வரப்போகிறது, ரொம்ப லேட் ஆயிடும். நம்ம வாய்ஸே முடிச்சுட்டு உக்காந்துகிட்டு இருப்போம், நான் எம்மாத்திரம் எம்மாத்திரம்னு. அது இல்ல, புரியுதுங்களா? நான் எம்மாத்திரம்ன்றது பாயிண்ட் இல்ல. என்ன சொல்றாருன்னா, நம்மளும் அப்படி நினைச்சுக்கிட்டு அப்படி இருந்துடக்கூடாது. அதை வந்து ஒரு வல்லமையான ப்ராமிஸ கொடுத்து அதை உடைக்கிறத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? மோசே நான் எம்மாத்திரம்ன்ற போது கடவுள் ஒரு பெரிய ப்ராமிஸ கொடுக்கிறாரு. என்ன ப்ராமிஸ் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வசனத்துல மோசேவே பாயிண்ட் என்ன தெரியுமா, நீ எம்மாத்திரம்ன்றது விஷயம் இல்ல, உன் கூட யார் இருக்கிறதுன்றதுலதான் விஷயம். நீ யாருன்றது பாயிண்டே இல்ல, உன் கூட யார் இருக்கிறது. கடவுளுக்கு நான் என்ன செய்ய போறேன்றது பாயிண்ட் இல்ல, என் மூலமா கடவுள் செய்ய முடியாது ஏதாவது இருக்கா, அதான் பாயிண்ட். அவர்னால என்ன பயன்படுத்தி செய்ய முடியாது ஏதாவது இருக்கா, அப்படி நீ உன் பார்வையே தப்பு, உன் பாக்குற விதமே தப்பு. அதனாலதான் வாழ்க்கை இப்படி இருக்கு. நீ உன்னை பார்க்காம, உன் சுயத்தை உன் பலவீனத்தை பார்க்காம, நான் யாரு, உனக்கு கட்டளை கொடுத்த நான் யாரு, என்ன செய்ய முடியும்னு உன்னுடைய பார்வை என்ன பார்க்க ஆரம்பி, பார்வைய கடவுளை பார்க்க ஆரம்பிக்கணும். நம்ம பார்வையை ஷிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அது ஒரு பெரிய அவருடைய திவ்ய பிரசன்னத்தின் வாக்கு தத்துவம். 12th வசனத்தை படிங்க ஒருத்தர். இல்ல, நான் உன்னோடு இருப்பேன், அது போதும். எவ்வளவு பெரிய ப்ராமிஸ் யோசிச்சு பாருங்களேன், பெரிய ஆசீர்வாதங்க அது. மோசே நீ போ, நீ போய் ஃபாரோவின் இடத்துல நான் சொல்றத செய்ய, நான் உன்னை பாதுகாப்பேன் சொல்லிருக்கலாம் இல்லையா? உனக்கு ஒன்னும் ஆகாத மாதிரி நான் பாத்துக்க போறேன், இல்ல உன் கூட ஒரு ஏஞ்சல் நான் அனுப்ப போறேன், கிராண்ட் மைக்கேல் ஆர்க் ஏஞ்சலும் கூட நான் அனுப்ப போறேன் அப்படி சொல்லிருக்கலாம். இல்ல பரலோகத்துல இருக்கிற எல்லா ஏஞ்சல்ஸும் நான் கூட அனுப்ப போறேன் அப்படிலாம் சொல்லல. யார் அனுப்ப, யார் வரப்போறது? நான் கூட இருப்பேன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் உன் கூட இருக்க போறேன். நீ தோத்தின்னா என்ன அர்த்தம்? நான் தோத்த மாதிரி அவமாது, நான் கூட இருந்து ஒரு வேலையை செய்ய போறேன்னா அது எவ்வளவு தைரியம், பெரிய தைரியம் கொடுக்கிற ஒரு வார்த்தைங்க அது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஒரு பெரிய ப்ராமிஸ் அது. என் கூட உலகம் எங்கும் போய் பிதா குமார் பரிசுத்தாவினால என்னை பத்தி சொல்லுங்க, அவர்களை சீஷர் ஆக்குங்க, சகல நாட்களும் நான் உங்களோடு இருப்பேன், எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு, நான் உங்க கூட இருக்க போறேன். கர்த்தருடைய பிரசன்னத்தின் ஒரு காரியம் வந்து ரொம்ப பெருசுங்க, ஒரு எண்ணி முடியாத ஆசீர்வாதம். ஏன்னா நான் போய் ஒரு வேலையை செய்ய போறேன்னா அவரு என் கூட செய்ய போறாருன்னா அது எவ்வளவு பெரிய காரியம் யோசிச்சு பாருங்களேன். அவர் நம்ம கூட செய்ய போறாருன்னா செய்ய முடியாதது ஏதாவது இருக்க முடியுமா? அதற்கு எதிரானது காரியம் ஏதாவது இருக்க முடியுமா? நம்மளால செய்ய முடியாதது என்னன்னு நம்ம யோசிக்கணும். நம்மள பாக்குறத விட்டுட்டு அவர் என் கூட இருக்க போறேன்னா வாட் கேன் நாட் ஐ டூ, வாட் கேன் நாட் ஐ டூ. ஒருத்தர் சொன்னாரு, காட் அண்ட் அண்ட் தான் புஷ் மேன் இஸ் அன் அன்பீட்டபிள் டீம். அதாவது கடவுளும் ஒரு முச்செடி மாதிரி இருக்கிற ஒன்னும் பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷன் ரெண்டும் கலந்துச்சுன்னா அவங்களை இந்த உலகத்துல எதுனாலையும் தோற்கடிக்க முடியாது. இருக்கிற பெரிய பிரச்சனையே தான், கடவுளை சார்ந்து நம்ம இல்லை, நம்ம பலத்துல நம்ம இதுல பண்ண பாக்குறோம். அந்த முச்செடி மாதிரி நான் ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்ல, முழுசா உன்னதான் சார்ந்திருப்ப, என்னல வந்து நீ பத்தி எரியோன்னு ஒரு முச்செடி மாதிரி நம்ம இருந்தோம்னா அவருடைய ஜுவாலை அவருடைய ஒளி நமக்குள்ள பிரகாசிக்கிறது பார்க்க முடியும். நம்ம என்னன்னா அவர் மேல சார்ந்து இருக்கிறது இல்ல, நம்ம சொந்த பலத்துல இருக்க பாக்குறோம், நம்முடைய சொந்த நம்மளுக்கு இது இல்லன்னு இல்ல, நமக்கு நம்ம சொந்த திறமைகளை நம்ம பாத்துக்கிட்டு இருக்க கூடாது. இது ஒரு பெரிய தைரியத்தை நம்ம கொடுக்கணும், ஒரு பெரிய பிளஸிங். சொல்லப்போனா இன்னைக்கெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், கடவுள் நம்ம கூட இருக்கிறதுனா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், இதோடு அது பெரிய பிளஸிங்க. ஏஞ்சல் இல்ல என்ன இல்ல, சர்வ வல்லமை தேவன் என் கூட இருந்து ஒரு வேலையை செய்ய போறாருன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இத கூட என்ன பண்ணலாம்னா ஒரு ஒரு ஸ்வீட் மாதிரி, ஒரு சாக்லேட் மாதிரி உங்க வாயில நான் போட்டு விடுறேன். நீங்க இந்த பைபிள் ஸ்டடி முடிஞ்சிட்டு போய் எப்ப பாரு நேரம் இருக்கும்போது கடவுள் என் கூட இருக்காரு, சர்வ வல்லமே தேவன் என் கூட இருக்காரு, எந்த தேவன் என் கூட இருக்காரு, அதை போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் மென்னு சப்பி 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 அனுபவிக்கலாம். அது காட்ஸ் பிரசன்ஸ், புரியுதுங்களா? அது ஒரு பெரிய இதுங்க. அதை சிந்திச்சுக்கிட்டே இருந்தா எவ்வளவு பெரிய இது, காட் இஸ் வித் மீ, காட் இஸ் வித் மீ, யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை கடவுள் என்னோடு இருக்கிறார், ஒரு பெரிய ஆசீர்வாதம். டெய்லி நம்மள பெரிய பிளஸிங் கொடுக்கும். நான் போன வாரம் சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விக்கும் பதில் கர்த்தருடைய பிரசன்னங்க, கடவுளுடைய பிரசன்னம் தான் எல்லா தோல்விக்கும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற தோல்வி, நம்ம வேலையில இருக்கிற தோல்வி, நம்ம சமுதாயத்தில் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம இருக்கிற தோல்வி என்னத்துக்கு தெரியுங்களா, கடவுளுடைய பிரசன்னம் இல்லை. கடவுளுடைய பிரசன்னம் நம்மளோட இருந்தா எல்லாத்துலயும் வெற்றியை நம்ம காணலாம். யோசேப்புக்கு இருந்த பெரிய கேரக்டர் என்ன, எப்ப பாருங்க, கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார். நமக்கு வாழ்க்கையில எல்லா நேரங்களையும் கர்த்தர் தேவை, அவருடைய பிரசன்னம் தேவை. அப்படி இருந்து பாருங்களேன், உங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். எல்லாத்துலயும் வெற்றியை காண்றதை பார்க்கலாம். பொறுமை இல்லா, கொஞ்சம் கூட பொறுமை இல்லாத மனுஷனுக்கு கடல் மாதிரி பொறுமை இருக்கிறத பார்க்க முடியும், புரியுதுங்களா? எல்லா காரியத்தையும் நம்மளால செய்ய முடியாத காரியங்க நடக்கிறத நம்மளால சாதிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அது கர்த்தருடைய பிரசன்னம் தான் நம்ம கொடுக்க முடியும். அதை நம்ம பழகிக்கணும். நம்ம போன வாரம் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, யூ ஹேவ் டு பிராக்டிஸ் தட் பிரசன்னம். ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய பிரசன்னம் தேவை. அவருடைய பிரசன்னம் தாங்க வெற்றிக்கு வழி. பலவீனம், நம்முடைய பலவீனங்கள்லாம் பலமா மாறுறது, முட்டாள்தனம்லாம் ஞானமா மாறுறது, நம்ம வனாந்திரத்து இருந்தாலும் அது நீரூற்றா மாறுறது வந்து கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். அந்த பிராமிஸை நம்ம மறந்துடக்கூடாது, நான் உன்னோடு கூட இருப்பேன். நம்ம உணர்றோமோ இல்லையோ, நம்ம ஃபீல் பண்றோமோ இல்லையோ, நம்ம பாக்குறோமோ இல்லையோ, ஈஸ்வதாஸ் அவர் இருக்கார் என் கூட. அந்த மாதிரி மனுஷனை என்ன பண்ண முடியும், எதுவும் அசைக்க முடியாது. பெரிய தைரியத்தை கொடுக்கணும். சரி, அதோடு விட்டா நம்ம சரி கடவுளும் கூட பிரசன்னமா இருக்கிறாருப்பானா அப்படின்னா நம்ம உடனே போயிட மாட்டோம், இன்னொரு சாக்கு போக்கு எடுத்துட்டு வருவோம் இல்லைங்களா. மோசே அதே மாதிரி இன்னொரு சாக்கு போக்க சொல்றார், அது என்னன்னு இந்த வாரம் பார்ப்போம். அவருடைய ரெண்டாவது சாக்கு போக்கு அது 13வது வசனத்துல இருக்கு, படிங்க யாராவது ஒருத்தர். அவருடைய ரெண்டாவது ரீசன், சரி நீங்க உங்களை என்னோடு இருக்கிறீங்கன்னு என் வாயை அடைச்சிட்டீங்க, இன்னுமே நான் என்ன எம்மாத்திரம் என்ன சொல்ல முடியும், அது அடை வாயை அடைக்கிற வார்த்தை அது. நான் இருந்தேன், என்ன இன்னுமே என்ன பத்தி நான் பார்க்க வேண்டியதில்லை, உங்களை பார்த்தா போதும், உங்க மேல சார்ந்திருந்தா போதும், எல்லாம் நடந்துரும்ட்டீங்க, ஓகே அது ஒத்துக்கிறேன், ஒருவேளை நான் போறேன் அப்படிதான் சொல்றாரு. ஒருவேளை நான் போனேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட கேள்விங்க நான் கேட்டாங்கன்னா நான் அப்படியே எனக்கு என்ன தெரியும், நான் தளர்ந்து போயிட மாட்டேன். நமக்கும் அதான யோசிச்சு பாருங்க, நம்ம ஏன் போய் கேட்கறதுல, என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஐயோ என்னால என்ன பதில் சொல்ல முடியும், எனக்கு அவ்வளவு தெரியாது கடவுளை பத்தி. அவ ஏதாவது அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அந்த ரெவலேஷன்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னு தான் நம்மளும் போறது இல்ல, பதில் சொல்றது இல்ல. கடவுளை பத்தி மோச என்ன சொல்றாருன்னா, உண்மை பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது, உன் பேரை கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன். பேருனா அவரும் பேர் இல்லை, அவருடைய கேரக்டர், அவர் பேர்பட்டவருன்றத நான் பார்க்கணும். பைபிள்ல பேருனா அவர் எப்படி உன்னை வெளிப்படுத்தினார், தன்னை என்னவா வெளிப்படுத்தினார். ஏன்னா பழைய ஏற்பாடுல எல்லாம் கடவுள் தன்னை வெளிப்படுத்தும் போது அவர் ஒரு பேரா தான் வெளிப்படுத்தினார். பழைய ஏற்பாடுல நிறைய பேரை பார்க்கிறோம் நம்ம. எல் ஷடாயின்னு இவருக்கு வெளிப்படுத்தினார், சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்புறம் எலோஹிம், சிருஷ்டிகர்த்தா, எல் எலியோன் அப்படின்னு தான் ஜெனசிஸ்ல எல்லாம் பார்க்கிறோம். அப்படிதான் வெளிப்படுத்தினார் பேரா. இப்போ உனக்கு என்ன என்ன கேரக்டர்ல அவர் வெளிப்படுத்தினாரு அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், அதான் மோசே கேக்குறது. நம்மளாம் இப்படிதானுங்களா யோசிச்சு பாருங்க. நமக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நான் என்ன பண்றது, எனக்கு தெரியாத கொஸ்டின் கேட்டாங்கன்னா நான் போய் இயேசுவை பத்தி சொல்றேன், இயேசு உனக்காக மறிச்சாரு அதெல்லாம் கிட்ட ஏதோ ஒரு பெரிய கேள்வி கேட்டுறாங்க, நான் என்ன பண்ணுவேன். இருக்கா உங்களுக்கு, யூ ஹேவ் தட், நமக்கு இருக்கு. அது கடவுள் என்ன பதில் கொடுக்கிறாரு நம்ம பார்ப்போம். அவர் கொடுக்கிற பதில் தாங்க, ஏன்னா பைபிளை பத்தி தெரியாது, அதை பத்தி தெரியாதுன்னு நம்ம கிறிஸ்துவ பத்தி பேசுறதுக்கே ரொம்ப பயமா இருக்கிறது. அவர் என்ன பதில் கொடுக்கிறாருன்னு பார்ப்போம். அந்த பதில் 14வது வசனத்துல வருது. அந்த பதில் வந்து படிங்க, இது மோசேக்கு கொடுக்கிற பதில். மோசேக்கு இந்த பதில கேட்டு நான் யோசிச்சு பார்த்தா ஒரு தலையெல்லாம் சுத்தி இருக்கும். நீங்க யாருன்னா, ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னா மோசேக்கு நிஜமாவே தலையெல்லாம் சுத்தி இருக்கும். எனக்கும் இதை படிக்க தலையெல்லாம் சுத்துது, உங்களுக்கும் அந்த தலையெல்லாம் சுத்தணும்படி நான் செய்யணும்னு பாக்குறேன். இது என்னன்றத விவரித்து அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம நிஜமாவே தலை சுத்தம். ஐ ஆம் தட் ஐ ஆம், என்ன அது ஐ ஆம். நம்ம பேர் சொன்னா ஐ ஆம் முரளி அப்படின்னு சொல்லலாம். இது என்ன ஐ ஆம், ஐ ஆம் வாட், இதுதானே கேட்கணும். ஐ ஆம் இருக்கிறவரா இருக்கிறேன், இருக்கிறேன் அப்படின்னா நான் இல்லையா, அவர் இருக்கிறேன்றாரு, என்ன இந்த பேர் அப்படின்றது நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது வந்து தேவனுடைய ஒரு மகா பெரிய பேர், இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். தன்னை எவ்வளவு விதமா வெளிப்படுத்துறார், இது வரைக்கும் எலோஹிம் தன்னை வெளிப்படுத்தினார். எலோஹிம்னா சிருஷ்டிகர்த்தா, அதுக்கப்புறம் ஆடோனாயின் ஒரு வார்த்தை வருது, அவர் தான் சாவரன் காட்ன்னு ஒரு வார்த்தை. இப்ப தன்னை பத்தி எப்படி வெளிப்படுத்த போறாருன்னா, இருக்கிறவராக இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த பேர் வந்து யூதருங்க அவங்க வாயால கூட சொல்ல மாட்டாங்க, அவங்க வாயால சொல்றதுக்கும் பயப்படுவாங்களாம், அவ்வளவு பக்தி நிறைந்த பரிசுத்தம் நிறைந்த பேர் அது அப்படின்னு அவங்க சொல்றது உண்டு. இந்த பேரை விவரிக்கிறதுக்கு வார்த்தை பாஷை ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா இந்த பேருக்கு ஒரு டைமண்ட் எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு ஷேட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி இந்த பேருக்கு வந்து நான் சொல்ற சில காரியங்கள் தான் சொல்ல முடியும், அதுக்கு எவ்வளவு ஷேட்ஸ் இருக்குன்றத பாக்கணும். நம்ம சாதாரணப்பட்ட பேரே இல்லைங்க. ஏன்னா இந்த பேர் ஏன் அப்படி வெளிப்படுத்துறாருன்னா, அவர் அந்த வார்த்தை வந்து தான் எந்த ஆத்மாவுக்கு வெளிப்படுத்துறாரோ அந்த ஆத்மானாலதான் அந்த பேரை உணர முடியும். ஐ ஆம் தட் ஐ ஆம், ஒரு அதிசயமான பேர். அந்த அவருடைய அநேக குணாதிசயத்தை குறிக்கிற ஒரு பேர் அயாம்னா. முதல்ல என்ன தெரியுங்களா, அவருடைய தன்னியல்பு தன்னத்தை வெளிப்படுத்துது. தன்னியல்புனா என்ன, நம்ம பார்த்தோம் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் அப்படின்னா, அவர் யார் மேலேயும் சார்ந்து இருக்கிறது இல்லை, அவரு தன் மேலதான் சார்ந்திருக்கார், அவருக்கு யாருமே அவசியம் இல்லை. அவருடைய தன்னியல்பு தன்னத்தை வெளிப்படுத்துது, அவருடைய இண்டிபெண்ட் லைஃப், அவருடைய சுதந்திரமான ஒரு இறையாண்மையை அது வெளிப்படுத்துது. நான் தான் மாறாத குணத்தை வெளிப்படுத்துது. அவர் மாற போறதே இல்லை, காலங்கள்னால யுகங்கள்னால அவர் எந்த விதத்திலயும் மாற போறது இல்ல, அவர் இம்ப்ரூவ் ஆக போறது இல்ல, அவர் இன்னமும் எதுவும் அச்சீவ் பண்ண வேண்டியதும் இல்ல, தன்னை பெருசா ஆக்கிக்க வேண்டியதும் இல்ல, குறைக்க வேண்டியதும் இல்ல, அவர் தான் அதை மாத்தவே போறது இல்ல. அந்த மாதிரி இருக்கிறவருன்றத அவர் வந்து அவர் வந்து தன்னை அவர் வெளிப்படுத்தினா தான் நம்ம அவரை தெரிஞ்சுக்க முடியும். செல்ஃப் ரிவீலிங் காட். புரியுதுங்களா? நீ வந்து என்கிட்ட வரும்போது என்னை பத்தி உன் மனசுல ஐடியா வச்சுக்கிட்டு வரக்கூடாது. கடவுள் இப்படி அப்படின்னு நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல, நான் தான். என்ன பத்தி நான் வெளிப்படுத்தினா தான் நீ புரிஞ்சுக்க முடியும். என்னை பத்தி படிச்சு புரிஞ்சுக்க, என்னை பத்தி பார்த்து புரிஞ்சுக்க, என்னை பத்தி நீயா ஏதோ மனசுல நினைச்சுக்காத. ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்றார். புரியுதுங்களா? அவருடைய தன் இயல்பு தன்னத்தை அது வெளிப்படுத்துதுங்க. அது வந்து ஒரு ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு மங்களா இருக்கிற ஒரு காரியம் வந்து புகையா இருக்குதுன்னு வச்சுக்கோ, ஒண்ணுமே தெரியாது, சடன்னா அந்த புகை கிளியர் ஆகி ஒரு பெரிய காட்சியை நம்ம பார்த்துறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு காட்சியா பார்க்க வேண்டிய ஒரு பேர் தாங்க இந்த பேர். அது பரிசுத்தாவி அந்த 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 ஃபாகல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி அந்த பேரை காண்டி காமிச்சிட்டார்னா மகாபெரிய தைரியமுள்ள மனிதர்களா நம்ம ஆய்விடும். அந்த பேர் போதும், இந்த பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஹோலி ஸ்பிரிட் தான் ஒரு ஆத்மாக்கு செய்ய முடியும். இந்த பேருடைய காரியத்தை பாருங்களேன். ஒரு ஒரு நிறைய லேயர்ஸ் தெரியுங்களா? லேயர்ஸ்னா எப்படி சொல்றது? ஒரு நல்ல கேக் சாப்பிட்டீங்கன்னா அந்த கேக்ல ஒரு நாலஞ்சு லேயர் இருக்கும் இல்லைங்களா? ஒன்னொன்னும் ஒன்னொரு ருசியா இருக்கும். அந்த மாதிரி லேயர்ஸ் மாதிரி ஒரு டைமண்ட் மாதிரி அநேக ஷேடு உள்ளது. ஒரு ஷேடா நம்ம பாத்துக்கோமே, ஒரு ரெண்டு மூணு ஷேடு தான் சொல்றேன், நமக்கு நேரம் இல்ல. இது பாத்தீங்கன்னா அவர் இருந்தவர், இருக்கிறவர், என்னமோ இருக்க போறவர். நான் இருக்கிறவராகவே இருக்கிறவன் போய் சொல், நமக்கு உண்மையாவே கண்ணு திறந்தப்பட்டுச்சுன்னா பரிசுத்தாவினால. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த அண்ட சராசரத்திலேயே இருக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். இது கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது கஷ்டம், நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அதுதான் அந்த மங்கள் கிளியராய் அந்த பேரை பார்த்துட்டோம்னா பெரிய தைரியம் நமக்கு கிடைக்கும். இந்த அண்ட சராசரத்திலேயே உலகத்திலேயே இருக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். வேற யாருமே இல்ல, வேற யாருமே இல்ல. வேற எல்லாமே மாயே, வேற எல்லாமே ஒரு குமிழி மாதிரி, ஒரு 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 பபுள் மாதிரி தான். இந்த உலகத்திலேயே அண்ட சராசரத்திலே இருக்கிறவருன்னு ஒருத்தர் சொல்ல முடியும், அயாமன்னு ஒருத்தர் சொல்ல முடியும்னா அவர் மட்டும்தான். நித்தியத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணோம்னா வேற யாருமே இல்ல, அயாமன்னு சொல்லவே முடியாதுங்க. புரியுதுங்களா? ஃபாரோ மோசே, நான் யார் தெரியுமா? அயாம். நீ போய் பார்க்க போற ஃபாரோ இல்ல, இஸ்ரவேல் ஜனங்க இல்ல, உலகம் இல்ல, வேற எல்லாமே நீயே இல்ல. இருக்கிறவருன்னு நான் ஒருத்தர் தாயா இந்த உலகத்துல, வேற யாருமே இல்ல, வேற எல்லாமே மாயே. இருக்கிறவருன்னு எப்பப்போ இருக்கிறவர் நான் ஒருத்தர் தான் அப்படின்ற. புரியுதுங்களா? அதனோட ஆழம் அது பெரிய சத்தியம். அவர் ஒருத்தர் தான் இருக்கிறவர், அவர் தான் இருந்தவர், இருக்க போறவர், இனிமேல இருக்க போறவர். எல்லாமே நித்தியத்துக்கு முன்பதாக கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நீங்களும் நானும் இல்லாதவங்க. ஆயாமன் எத்தனை நாள் சொல்ல முடியும்? அந்த டைம் ரொம்ப கொஞ்சம், அதுக்கப்புறம் இல்லாம போயிருவோம் நம்ம. ஆனா இருக்கிறவர்னு அவர் ஒருத்தர் தாங்க. இந்த உலகமும் இல்லாம போயிரும். இந்த உலகம், ஃபாரோ, ராஜ்யங்கள் எதுவுமே அவருக்கு முன்னாடி பார்த்தோம்னா அயாமன் சொல்லக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். புரியுதுங்களா? ஏன்னா மோசே, நீ போகும்போது நீ எதையுமே பார்க்க கூடாது. இதெல்லாம் இந்த எகிப்து மகிமா, எகிப்து ராஜாவுடைய சிங்காசனம், இதெல்லாம் எதுவுமே இருக்க போறது இல்லையா? இருக்க போறது நான் ஒருத்தன் தான், நான் சொன்னது தான், அங்க நடக்க போது போ. அப்படி தைரியம் அவனுக்கு வருது. அவன் போகும்போது எல்லாமே அவனுக்கு குருடா தெரியுது, எல்லாமே ஒரு பபுளா தெரியுது, எல்லாமே ஒன்னும் இல்லாம தெரியுது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அயாம் ஒருத்தர் தான். அவர் ஒருத்தர் தான் இருந்தவர், இன்னைக்கும் இருக்க போறோம், நாளைக்கும் இருக்க போறோம். இவன் செத்துற போறான், வேற யார் இவன் அப்படின்ற தைரியம் அவனுக்கு வந்துச்சு. அவரு சொல்லி என்ன அனுப்பிச்சிருக்காரு அப்படின்ற தைரியம் அவனுக்கு வந்துச்சு. அவர் பெரிய பேருங்க, அயாம் தட் அயாம் அப்படின்றாரு. பாருங்களேன் எப்படி நம்ம சொல்றது ஃபுல்லா. எனக்கு இந்த சில வார்த்தைகள் சில பிரசங்கம் பண்ணும் போது அது அது மலை மாதிரி இருக்கு. அந்த மலை கிட்ட போய் சண்டை போடுற மாதிரி பிரசங்கம் எனக்கு இருக்கு. அதை போய் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? எனக்கு பாஷையும் பத்தாது. அவ்வளவு பெரிய பேருங்க, அது ரொம்ப பெரிய பேர். வேற எல்லாமே இந்த வேர்ல்டுலயே ரியாலிட்டின்றது அயாம் ஒண்டி தான். நம்ம எல்லாம் ரியாலிட்டி இல்ல. இந்த மாயையான உலகத்து உலகம் எல்லாம் மாயேன்னு வருது இல்லைங்களா? வானத்துக்கு இல்ல, பூமிக்கு மேல எல்லாம் அந்த மாயையில இருக்கிற ஒரே உண்மை அவர் மட்டும்தான். வேற எது இல்லாமே மாயை. நீங்க மாய, நாய மாய, உலகம் மாய, அயாம் அவர் ஒண்டிதான் இருக்கிறவர். சரி, அவர் வந்து எல்லா காலத்துக்கும் ஃபாரோ நீ போகும்போது உன்னுடைய எல்லா சூழ்நிலைகள்லயும் எல்லா நிலைமையிலயும் இருக்க போறவர் நான் ஒண்டிதான், வேற யாரும் இல்ல. ஐயாம் அத நினைச்சுப்போ, ஐயாம் தட் ஐயாம். ரெண்டாவது அதனால தாங்க அவர் வந்து இப்பெல்லாம் புதுசா சொல்றாங்க சபைகள்லாம் சொல்லுது வந்து ஜெனரேஷன் எக்ஸ் எல்லாம் சொல்றாங்க தெரியுங்களா, புது ஜெனரேஷன் நாங்க புதுசா ஆராதனை பண்ணுவோம். கில்கால்னு ஒரு சபை வந்திருக்கு, அது என்னன்னா ஐடி புதுசா எல்லாம் ஐடி பிபி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுறதுனால அவங்க மாதிரி நம்ம ஆராதனை செய்யணும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெக்னாலஜி எல்லாம் மாத்தி ஆராதனை செய்யணும். இவங்க எல்லாம் பழைய ஆளுங்க இந்த கடவுளுக்கு முன்பதாக, இவர் தாங்க புதுசு. இஸ் ஐயாம் எந்த ஜெனரேஷனுக்கும் அவர் பழசே ஆக மாட்டார், பழைய கடவுள் இல்ல அவரு. இன்னும் இவங்க நம்ம எல்லாரும் பழசாயிருவோம், அவரு தான் புதுசா இருக்க போறார். இஸ் ஓல்ட் நியூ காட் ஃப்ரெஷ் காட், அதுதான் நம்ம பாக்குறோம் அவரை வந்து. அதனாலதான் பைபிள்ல ஒண்ணு நமக்கு சொல்லப்படுறது, கடவுள் இருக்காரான்னு போய் மத்தவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதே அவசியம் இல்ல, புரியுதுங்களா? அது டைம் வேஸ்ட். கடவுள் இருக்காரா, காத்த பாரு, அதை பாரு, இதை பாரு, அதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இல்ல. நீ போய் ஒவ்வொரு மனுஷன்கிட்டயும் பேசும்போது கடவுள் இருக்கிற மாதிரி எண்ணிதான் நீ பேசணும், அதை போய் அறிவி கடவுள் இருக்காருன்னு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் ஆத்மால தெரியும் ஐயாம்னு. யாருக்குமே நம்ம சுவிசேஷம் சொல்ல போகும்போது கடவுள் இருக்காருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, தெரியுங்களா உங்களுக்கு? அவர் இருக்கிற மாதிரி நம்ம பேசிட்டே போனோம், ஏன்னா அவன் உள்ளுக்குள்ள அவன் மனசாட்சியில் தெரியும் ஐயாம் இருக்காரு, புரியுதுங்களா? யாருக்குமே ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் ஐயாம் தட் ஐயாம்ன்றாரு. இன்னொரு காரியம், அவர் ஒருத்தர் தான் இருக்கிறவர். இன்னொரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, அவருடைய தன்னியல்பு உள்ள இறையாண்மை உள்ள தன்னியல்பு, என்ன வார்த்தைகளை யூஸ் பண்றதுன்னு தெரியல, is a sovereign self-existent. அதாவது மோசே இந்த ஐடியா என்ன தெரியுங்களா, என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் அயாமா தான் இருப்பார், அவர் காடா தான் இருப்பார். அவர் என்ன விரும்புறாரோ அதைத்தான் நடக்கும், அதைத்தான் செய்வார். அவர் எல்லாத்துக்கும் இண்டிபெண்டா இருக்காருங்க, அவர் தான் கண்ட்ரோல் பண்றவர். மோசே வந்து இந்த காரியத்தை புரிஞ்சுக்கிட்டார்னா அவர் செய்யக்கூடிய வேலையை வந்து பயங்கர உற்சாகத்தோடு பார்ப்பார். ஏன் தெரியுங்களா, போப்பா தம்பி மோசே நீ போய் ஃபாரோ என்ன சொல்றான், அந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன கேட்பாங்க, அந்த யூதருங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, நீ என்ன சொல்லுவ, அதெல்லாம் கொஞ்சம் கூட தேவையே இல்லை. நான் தான் ஆயாம், நான் சொல்லிட்டேன், அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டேன், வந்தே வருவாங்க, போய் போய்கிட்டேர். அவர் ஏதாவது சொல்லும் போது, அவர் ஏதாவது திட்டம் பண்ணும் போது மத்தவங்க சூழ்நிலையெல்லாம் பார்த்து திட்டம் பண்றது இல்ல, அவர் தன்னியல்புள்ளவர், தன்னை விசாரிச்சுதான் திட்டம் பண்ணி ஒன்னு சொல்லுவாரு. அவர் ஒன்னு சொல்லிட்டாருன்னா அது நடந்தே நடக்கும். ஃபேரோ பண்ணாலும் சரி, எந்த கொம்பம் வந்து பண்ணாலும் சரி, அவர் சொன்னது நடந்தே நடக்கும். ஏன்னா அவர் தன்னியல்புள்ளவர், அவர் தன்னியல்புல தன்னுடைய ஆலோசனையில திட்டம் பண்ணி ஒரு கட்டளைய கொடுத்தாருன்னா அந்த கட்டளையே இந்த எந்த கொம்பனாலையும் இந்த உலகத்துல மாத்த முடியாது. ஏன்னா அவர் சொல்லிட்டார், தீர்மானிச்சிட்டார், முடிஞ்சு, புரியுதுங்களா? தட் ஐயாம், நான் சொல்றேன், அது நடந்துடும். யாரு தடை பண்ணாலும், அது ஃபேருவே வந்து நின்னாலும் பரவாயில்ல, வந்தே வருவாங்க. நான் சொல்றேன்னா வந்து இங்க ஆராதனை பண்ணுவாங்க, ஐயாம் போ சொல்றேன். அதான் அவருடைய தன்னியல்புள்ள இறையாண்மை உள்ள தன்னியல்பு அதுல காட்டுறார். அவர் வந்து அவர் சொல்லிட்டாரு, அது நட சொல்லிட்டாருனா போச்சுங்க, போங்க, அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டாருனா உலகத்தை கூட தலைகீழா மாத்திருவாரு. அந்த வார்த்தை ஒண்டி நிறைவேறாம போவாது, வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், என் வார்த்தை ஒண்டி ஃபெயில் ஆகிறதுக்கு வழியே இல்லை. அதான் ஐயாம்ன்றது அர்த்தம், புரியுதுங்களா? அவர் சொல்லிட்டாருனா அது நடந்துச்சு, அவர் சொல்ல நிற்கும், அவர் சொல்ற போ, அதான் அவருடைய பேருக்கு அர்த்தங்க. நம்ம பாத்துக்கிட்டே போலாம். ஒரு தன்னியல்புள்ள அவர் கட்டளை இட்டாருன்னா அது வந்து எந்த கலாச்சாரமா இருக்கட்டும், எந்த பாரம்பரியனா இருக்கட்டும், எந்த இந்துவனா இருக்கட்டும், எந்த முஸ்லீம்னா இருக்கட்டும், எந்த ஃபேரோனா இருக்கட்டும், எந்த கொம்பனா இருக்கட்டும், அவன் வந்தே வருவான், நான் போ சொல்றேன். அவர் சொல்லிட்டாருனா முடிஞ்சு, அவர் கட்டளை கீழ்படிஞ்சோன்னா முடிஞ்சு, அவர் கொண்டு வருவார். அதான் அந்த அந்த தைரியத்தை மோசே கொடுக்கிறாரு பாருங்களேன். யெகோவா அது பெரிய பேருங்க. அந்த வசனம் படிங்களா, 13வது வசனம். அடுத்தது,
அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு,
இல்ல 13 அப்போ 15 படிங்க.
மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம்.
அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா, இந்த பேர் அது ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கும் நமக்கு இன்னும் ஆக்சுவலா தெரியாது தெரியுங்களா. அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, என்னன்னோ பண்ணி விட்டாங்க. பெண்ணு கூட எழுத மாட்டேங்க பேரை. சரி நான் அப்படியே சொல்ல பாக்குறேன். அதுக்கு வந்து WHWH அதான் பேர். ஐ ஆம் எபிரே வார்த்தையில இருந்து நம்ம இது பண்ணோம்னா WHWH இருந்துச்சு, அதுக்கு வவல்ஸ் போயிட்டு யாவேன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க. WHWH இருந்தது, அதுக்கு ஏவும் ஈயோ போட்டு யாவே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை மாத்தி கொஞ்சம் இதா பண்ணோன்னு ஜெஹோவான் பண்ணிட்டாங்க. யெகோவான் யெகோவான்றதுக்கு அர்த்தமே இல்லை, அது வார்த்தையே இல்ல. அதை போய் ப்ரொனவுன்ஸ் ஒரு வார்த்தையில நம்ம சொல்ற மாதிரி இருக்கட்டும்னு யெகோவான் பண்ணிக்கிட்டாங்க. புரியுதுங்களா? ஆனா அந்த பேரை நமக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோன்னே தெரியாது. பைபிள்ல அந்த பேர் எத்தனை வாட்டி வருது தெரியுங்களா? முழு பரேற்பாடுல 6519 வாட்டி வருது இந்த பேர். இன்னமே அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் வரப்போற தலைமுறையில என்னுடைய நாமம் இதுதானா, அதை ரொம்ப பக்தியா இந்த நாமத்தை எப்பப்பாரு போற்றி துதித்து ஆராதனை பண்ற அளவுக்கு அந்த பேர் உயர்ந்த பேரு. அந்த மாதிரி என் பேரை உயர்த்த போறேன் பாருங்க, இன்னுமே நான் பண்ண போற காரியத்துல. இதை வச்சுக்கிட்டு தாங்க பழையற்பாடு சரித்திரம் சங்கீதம் எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த பேர் தான் இருக்கும். ஆனா யூதருங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பேரை போட மாட்டாங்க. அந்த பேருக்கு மாத்தி என்ன பேர் போட்டு வச்சிருக்காங்க தெரியுமா? நம்ம படிக்கிற பைபிள்ல எல்லாம், இங்கிலீஷ் பைபிள்ல எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பென் இல்ல, LORD வருது இல்லைங்களா? இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆல் கேப்ஸ்ல வருது, சில இதெல்லாம் ஸ்மால் கேப்ஸ்ல வரும். எங்கெங்கெல்லாம் ஆல் கேப்ஸ்ல LORD எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருந்துச்சுன்னா அந்த பேரை மாத்தி லார்டுன்னு போட்டிருக்காங்க. இங்கிலீஷ் பைபிள படிக்கும் போது எங்கெங்கெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க, 6519 வாட்டி சங்கீதங்கள்ல அங்க இங்கெல்லாம் அந்த லார்டுன்னு ஆல் கேப்ஸ்ல வந்துச்சுன்னா அது யெகோவா ஐ ஆம்ன்ற பேர். இங்கிலீஷ் பைபிள் பார்க்கும்போது தமிழ்ல கர்த்தர் கர்த்தர் தான் வரும், ஆனா பைபிள் அப்படி ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல வருது. சங்கீதத்துலாம் LORDன்னு பெரிய கேபிட்டல்ஸ்ல வந்துச்சுன்னு வைங்க, அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த பேர் தான். இது பயங்கரமான பேர், ரொம்ப பக்தி உள்ள பேர். அது வந்து அது அவங்க வாயில கூட சொல்ல மாட்டாங்க, அவ்வளவு பக்தியா அதை பேரை வச்சுக்கிட்டு இருந்தாங்க, மாறாத ஒரு பேர். சரி நம்ம இதை பார்க்கும்போது மோசேக்கு இதை கேட்டு தலை சொரிஞ்சுதான் இருப்பார் அந்த டைம்ல. நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஐ ஆம் அப்படின்றது அவருக்கு ஒருவேளை நான் ஐ ஆம் அருள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்னா அது ஈஸியா இருக்கும். இது என்ன ஐ ஆம்னா என்ன அப்படின் போது ஒரு ஒரு பேர்னால வச்சு நம்ம அடக்க முடியாது. அதனாலதான் பார்க்கும் அவர் ஒரு பேர்ல வச்சு அடக்க முடியாது. பேருக்கும் பாஷைக்கும் நிகழ்ச்சிக்கும் சரித்திரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர். இஸ் கிரேட் ஐ ஆம். ஐ ஆம் என்ன? ஐ ஆம் உனக்கு என்னென்னலாம் தேவையோ அதுதான் ஐ ஆம். ஐ ஆம் வாட் எவர் யூ வாண்ட், வாட் எவர் யூ நீட். புரியுதுங்களா? உன்னுடைய என்னென்னலாம் வாஞ்சையோ, உன்னுடைய என்னென்னலாம் உபத்திரவமோ தேவையோ சேலஞ்சோ அதுதான் ஐ ஆம். நான் அந்த ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் நீ ஃபில் பண்ணிக்க, ஐ ஆம் அதை ஃபில் பண்ணிக்க நீயே. அப்படிதான் மோசேக்கு அவர் சொல்றாரு. மோசே ஆரம்பத்தில் அப்படிதான் தயக்கத்தோடு தலையதான் சொரிஞ்சிருப்பாரு, உன்னுடைய தேவைகள்லாம் சந்திக்கிற தேவனப்பா நான். அதுக்கு அது அது விவரிக்க பாஷை இல்ல. மோசேக்கு இன்னொரு வார்த்தையில நம்ம சொல்ல போனா நமக்கு இதை பிராக்டிக்கலா எடுத்துக்கலாம். மோசே நீ என்ன பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்னை பத்தி நல்லா படிச்சுக்கிட்டு தான் நீ போகணும் அப்படின்னு இருந்தா 10,000, 20,000, 30,000 வருஷம் நடந்தாலும் என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்க முடியாது. அதான் மோசேக்கு சொல்ற. என்னை பத்தி நீ முழுசா தெரிஞ்சுக்கவே முடியாது. நித்தியத்திலயும் என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கவே முடியாது. எந்த சதா காலம் இருந்தாலும் என்னை பத்தி தெரியாத நிறைய காரியம் உனக்கு இருக்க போகிறது. என்ன பத்தி உன்னால தெரிஞ்சுக்க, என்ன பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னுடைய வேலையை நீ செய்யணும்னு இருந்தா பாவம் வாய்ஸ் போயிடும், பத்தாது உனக்கு வாய்ஸ். அதான் என்னை பத்தி இருக்கிற எல்லா கேள்விகளும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ போய் என்னை பத்தி சொல்ல போற அப்படின்னா உன்னால முடியாது. நீ சாவர வரைக்கும் என்னை பத்தி சேவை செய்யவே முடியாது. புரியுதுங்களா? Nobody knows everything about God. Nobody knows all the answers to the questions. எல்லாருக்குமே நமக்கு பதில் தெரியாது எல்லா கேள்விகளுக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, மோசே என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்றத போய் கீழ்படி, என்னை பத்தி அதிக அதிகமா நீ தெரிஞ்சுக்கோ. அப்படித்தான் என்னை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். என் வார்த்தைக்கு நீ போய் கீழ்படி, நான் என்ன சொல்றேன் அதை போய் கீழ்படி, அதன் மூலமா நான் யாருன்னு தெரிஞ்சுக்குவேன், அதன் மூலமா என்னை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்குவேன். எவ்வளவு நல்ல பதில் பாருங்களேன். நம்ம வந்து நமக்கு வாழ்க்கையில நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லா கேள்விகளை தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நம்ம போய் பேசணும்னு நினைக்கிறோம். இல்ல, அது அவசியமே இல்லை. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு போய் சொல்லலாம். அது தெரியறது மூலமா, அந்த அனுபவத்தின் மூலம் அவர் சொல்லும் போது அவர் நமக்கு எப்படி உதவி செய்யறாருன்றதெல்லாம் பார்த்து அவரை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க முடியும். சில நேரத்தில் கேள்விகளுக்கு நம்ம பதில் இல்ல கேக்குறாங்க, நம்மளுக்கு பதில் இல்ல, தெரியலன்னு சொல்லுங்க. அவரு எவ்வளவு, நான் வணங்குற கடவுள் ரொம்ப பெரியவருங்க, அவரை பத்தி எல்லாம் கேள்வியும் தெரிஞ்சுட்டு நானே இன்னும் கத்துக்கிட்டு இருக்கேன் அவரை பத்தினா அது எவ்வளவு மகிமே அவருக்கு இருக்கும். நம்ம கேட்கிற எல்லாம், அவங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்கு பதில் சொல்றதுனாலே வந்துட போறாங்க. அவர் அங்க போட்டு இழுத்தாதான் வரப்போறாங்க. சொல்லப்போனா அவங்களுக்கு தெரியாதுன்னு அவரை பற்றி உயர்த்தீங்களா, அதை பயன்படுத்தே வந்துடுவாங்க. புரியுதுங்களா? அதனால கேள்விகளுக்கு பதில் தெரியல, எனக்கு கடவுளை பத்தி அவ்வளவு தெரியல, பைபிளை பத்தி எனக்கு தெரியல, இப்ப ஆமோஸ் நினைக்கலாம், இலியாஸ் நினைக்கலாம், அதை பத்தி எல்லாம் பயப்பட வேண்டியது இல்ல. போய் அடிச்சு விளாச வேண்டியதுதான். என்ன தெரியுமோ அங்க பார்க்க முடியும். உங்களுக்கே இவ்வளவு தெரியுமான்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் அவங்க கிட்ட பேசும்போது. புரியுதுங்களா? நம்ம போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியதுதான். இந்த தேவனை போய் சொல்லலாம், தெரிஞ்சவங்களுக்கு போய் சொல்லலாம். பார்க்கும்போது தெரியல, சில இதெல்லாம் தெரியலன்னா ரொம்ப பெரியவருங்க, அவரை பத்தி நானே இப்பதான் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்றேன் போது அதை வச்சுக்கிட்டு அவங்க வருவாங்க. அப்பா இவருக்கே தெரியல பாரு அப்படின்னு நம்ம போய் நம்ம பர்சனாலிட்டியை நம்ம பேச்சை பார்த்து யாரும் வரப்போறது இல்ல. தேவனை அறிவிக்கிறோம், அவரை பத்தி கேள்விப்பட்டு கேள்வினால விசுவாசம் வந்துதான் வரப்போறேன். புரியுதுங்களா? அந்த பதிலும் போயிடுச்சு இல்லையா, அந்த சாக்கு போக்கம் எடுத்துடணும். இன்னுமே எனக்கு தெரியாதுன்னு போய் நம்ம கிறிஸ்துவ பத்தி யாருக்கும் சொல்ல என்னால பேச முடியாது, எனக்கு சொல்ல முடியாது, அதெல்லாம் எடுத்துடணும். வி கேன் கோ, நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். சரி, இன்னொரு 5 நிமிஷத்துல அதை மீதி வசனங்களை படிச்சு முடிச்சிருவோம் நம்ம, ஏன்னா அடுத்த வாரம் வேற இதை பார்க்கணும். அவர் வெறும் வார்த்தையில மாத்திரம் சொல்லுங்க, இஸ் ஐயாம்னு அந்த வசனங்களையும் காமிக்கிறாரு பாருங்களேன். நான் இருந்தவர், எப்படி இருந்தவர், நான் ஆபிரகாம் ஈசாக்கு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க, அவங்களுடைய தேவன் நானு. நான் இருக்கிறவர், இந்த இஸ்ரவேல் ஜனங்க படுற கஷ்டத்தை நான் பாக்குறேன், நான் இன்னும் வரப்போறவர், இன்னும் வரப்போற காரியங்கள்லாம் சொல்றேன் பாருன்னு அடுத்த வசனங்கள்ல தான் அயாம்ன்றத காமிக்கிறாரு. வசனங்களை படிப்போமே, 15-ல இருந்து படிங்க வேகமா, அதை பார்த்து முடிச்சு என்ன போட்டிருக்கு.
மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று
மூணு காரியத்தை சொல்றாரு. மூணு வேலையை செய்யணும். நான் இதுதான், ஐ ஆம் அனுப்புன போய் சொல்லு அப்படின்னு அனுப்பிட்டு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா மோசே என்ன செய்யணும்னு மூணு காரியத்தை சொல்றாரு. முதலாவது காரியம், இப்போ இஸ்ரவேல் ஜனங்கிட்ட பேசிட்டு என் பேரை சொல்லு, அவங்களுக்கு புது பேர். ஐயாம் பழைய கடவுள் தான், ஆபிரகாம் ஈசாக்கு அவங்க கடவுள் தான், ஆனா புது பேர்ல என்ன வெளிப்படுத்த போற, ஐயாம் என் பேர். அது பெரிய பக்தி உள்ள பேரு. இந்த பேரை தான் அவங்க வரப்போற சங்கீதம் எல்லாத்திலயும் வச்சு ஆராதனை பண்ணணும். ஐயாம் சொல்லு, அந்த பேர் நான் சொன்ன மாதிரி 5519 வாட்டி வருது லார்ட் ஆல் கேப்ஸ்ல. முதலாவது அவங்களுக்கு போய் சொல்லு. அடுத்தபடியா என்ன சொல்ல சொல்றாருன்னா, அந்த 16-ல இருந்து படிங்க. சொல்லு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல் ஜனங்க மட்டும் பேசி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, பிளான் போட்டு தர்றாரு. நீ போய் பண்ண வேண்டியது, போய் அந்த லீடர்ஸ கூட்டு. ஏன்னா அந்த லீடர்ஸுக்கு தான் அந்த வாக்குத்தத்தெல்லாம் ஞாபகம் இருக்கும். லீடர்ஸ் தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்க சொல்லி கொடுக்கறவங்க, அவங்களுக்கு தான் தெரியும் என்ன பேசுற நீன்னு. போய் அவங்ககிட்ட என்ன சொல்லணும், மூணு காரியத்தை சொல்லணும். என் பேரை போய் சொல்லு, நான் ஆபிரகாமின் தேவன், நான் அனுப்புனு சொல்லு. ரெண்டாவது அவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, 400 வருஷம் கடவுள் எல்லாம் மறந்துட்டாரு, நம்மள கை விட்டுட்டாருன்னு நினைப்பாங்க. நான் பாக்குறேன் அவங்க கஷ்டத்தை, எனக்கு தெரியும் அவங்க எவ்வளவு படுறாங்கன்னு, அந்த வேதனையை நான் பாக்குறேன். இதெல்லாம் கேட்டு அவங்க ஆராதனை பண்ண போறாங்க. போய் சொல்லு நான் அவங்க மேல எவ்வளவு அக்கறை இருக்கேன்னு போய் அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தணும் சொல்றாரு. மூணாவதாக அவர் பாத்தீங்கன்னா, உடன்படிக்கையை நான் நிறைவேற்ற போறேன். ஆபிரகாமுக்கு பண்ண உடன்படிக்கையை அதை நம்பிதான் அவங்க வாழ்ந்து வந்தாங்க, அதை நான் நிறைவேற்ற போறேன்னு 17வது வசனத்துல சொல்றாரு. அதுக்கப்புறம் 18ல் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை செய்யறாரு. என்ன 18 படிங்க. அது நமக்கு படிச்சா சாதாரணமா இருக்கு, அது எவ்வளவு மோசேக்கு ஆறுதலா இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன், ஐயாம் சொல்ல போறேன் நடக்க போறது, இனிமே வரப்போறது சொல்ல போற, நீ போய் இதை போய் சொல்லு. அவங்க என்ன பண்ணுவாங்க, உன் வாக்குக்கு செவி கொடுப்பாங்க. ஏன்னா மோசேக்கு பயம் இருந்ததே பயம், போன வாட்டி அடிச்சு விரட்டினாங்க அவரு பாவம் இல்லைங்களா, எவ்வளவு போய் அடிமை இதுல போய் அடிச்சு விரட்டினாங்க, துரத்துனாங்க. உன்னுடைய பேச்சுக்கு இப்போ செவி கொடுப்பாங்க. இப்போ அவங்க வாக்கு ஏன் செவி கொடுப்பாங்கன்றாரு, ஏன்னா நான் சொல்றேன், அவங்க செவி கொடுக்கறதுனால அவங்க பார்த்து நான் சொல்லுவோம், அவங்க இருதயத்தை நான் தான் கண்ட்ரோல் பண்ண, செவி கொடுப்பாங்க போ செவி கொடுப்பாங்க. Because I am saying, புரியுதுங்களா, அவர் சொன்னா அப்படித்தான் நடக்கும். அது அவங்க செவி கொடுக்க போறதுனால இவர் சொல்றது இல்லை, இவர் சொன்னதுனாலதான் அவங்க செவி கொடுக்க போறாங்க. அது வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஐயாம் சொல்லிட்டாரு, முடிஞ்சு செவி கொடுப்பாங்க போ, ஏன்னா அவங்க இருதயத்தை கண்ட்ரோல் பண்ற இறையான்மை உள்ள தேவன் நான் போ அப்படின்றாரு. அது மோசேக்கு ஒரு பெரிய ஆறுதலுங்க. சரி, 18வது வசனத்துல அடுத்தது என்ன சொல்றாரு, ஒரு அதிசயமான காரியத்தை சொல்றாரு, படிங்களா. இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான வசனம். ஏன்னா மோசே அயாம் அனுப்புறேன், மோசே போய் என்ன சொல்லணும், தைரியமா நின்னுகிட்டு உலகத்தை உண்டாக்குன தேவன் கட்டளையிட்டு இருக்காரு, ஒழுங்கா எல்லாரையும் விடுதலை பண்ணு, இல்லன்னா இங்கே சாம்பல் ஆயிடுவேன் நீ அப்படின்னு ஃபாரோக்கு போய் சொல்லணும். அதான் மெசேஜ் போனோம் நினைச்சா. அவர் என்ன பண்றாரு தெரியுங்களா, போய் ஒரு ரிக்வெஸ்ட் கேட்க சொல்றாரு. என்ன ரிக்வெஸ்ட் தெரியுமா, சார் ஒரு 3 நாள் லீவ் கொடுக்குறீங்களா, கடவுள் எங்க கடவுள் எங்கிட்ட பேசி இருக்காரு, ஒரு 3 நாள் லீவ் கொடுங்க, நாங்க போய் இங்கெல்லாம் நாங்க ஆராதனை எல்லாம் பண்ணோம்னா எகிப்தியர்க்கெல்லாம் ரொம்ப கோபம் வரும், நாங்க பண்ற ஆராதனை பலியெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது, அதனால நாங்களா தனியா போயிடுறோம், தனியா போய் வனாந்திரத்துல 3 நாள் லீவ் கொடுங்க, போய் ஆராதனை பண்ணிட்டு வந்துடுறோம். சிம்பிள் ரிக்வெஸ்ட். ரொம்ப ஆச்சரியம், ஏன் அதை செய்யணும் கடவுள், ஏன் அந்த மாதிரி சொல்ல சொல்லணும், போய் பணிஞ்சு தாழ்மையா ஏன் சொல்ல சொல்லணும், உண்மையா எனக்கு பதில் தெரியாது, ஏன் போய் திடகாத்தமா போய் கேட்டிருக்கணும், ஆனா தாழ்மையா கேட்க சொல்ற, எனக்கு தெரியாது. ஒருவேளை மோசேக்கு போய் நேரா அது உதவி செய்யறதுக்கா இருக்கலாம், ஒரு சிம்பிள் ரிக்வஸ்ட் ஆரம்பின்றதுக்கு இருக்கலாம், தெரியல. அந்த ஜனங்க மேல உள்ள அக்கறையா இன்னொரு ஒரு முக்கியமான காரணமா என்ன இருக்கலாம்னா, அந்த ஃபாரோவுடைய கொடுமையை இது காமிக்கலாம். 400 வருஷமா அடிமையா அவங்க இருந்தாங்க, இருந்து 3 நாள் லீவ் கேட்டா கொடுக்க மாட்டேன்ற ஒரு ஃபாரோ வந்து என்ன கொடுமையான ஒரு ஃபாரோவா இருப்பான் யோசிச்சு பாருங்க. 3 நாள் லீவ் அந்த காலத்துல எல்லாம் இது ரெகுலர். ஏன்னா அவங்கவுங்க ஜாதி அவங்கவுங்க ஆராதனை பண்றதுக்கு அடிமைகள் போய் லீவ் கேட்பாங்க. அந்த எவ்வளவு கொடுமையான மனுஷனா இருந்தாலும் போட்டோன்னு பாவம் கொடுத்துருவான். வருஷத்துக்கு 3 நாளுங்க ஒரு அப்படியே கொடுப்பாங்க. இவங்க 400 ஆண்டா லீவ் இல்லாம செஞ்சுகிட்டு இருக்காங்க, நான் 3 நாள் லீவ் கொடுக்க மாட்டேன்னா அவன் எவ்வளவு பெரிய கொடுக்க மாட்டான். அதான் அந்த வசனத்தை சொல்றாரு, கொடுக்க மாட்டான். எவ்வளவு கொஞ்சம் எவ்வளவு கொடுமையான மனுஷன், உலகம் பார்க்கும் போது சொல்லணும், இவங்கிட்ட இருந்து இவனை உதச்சிட்டு தான் வரணும்ன்ற மாதிரி சரித்திரமே சொல்லணும். அதுக்கு தான் அது போட்டிருக்கலாம் ஒருவேளை, புரியுதுங்களா. ஏன்னா அவ கொஞ்சம் கூட எக்ஸ்கியூஸே இல்லை, இது போய் செய்யக்கூடாதா, 3 நாள் கொடுத்துருக்கலாம் இல்ல. ஆனா கொடுக்க என்ன சொல்றாரு அந்த அடுத்த வசனத்துல 19ல், கை வல்லமை பார்த்தால் ஒழிய உன்னை போக விட மாட்டான் அப்படின்றத பாக்குறோம். இதுதான் மோசேவுடைய இது. ஏன் இவன் அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மோசேக்கு என்ன நடக்கும் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்க உனக்கு செவி கொடுப்பாங்க, ஆனா ஃபாரோ உடமாட்டான், உடமாட்டான். எப்படி தெரியும் இவருக்கு உடமாட்டான்னு? நம்ம என்ன நினைச்சுக்கிறதுனா, அவருக்கு முன் அறிவு இருக்கிறதுனால தெரியும் இல்லைங்களா? முன் அறிவு இருக்குது. அது ஒரு விதத்துல கடவுளை குறைப்படுத்துறது மாதிரி தான். முன் அறிவு மாத்திரம் இல்லைங்க, அவன் விடக்கூடாதுன்னு இவரு தாங்க நியமம் பண்ணது. இவர் எல்லாத்தையும் நடக்க போறது இவரு தாங்க சரியே பண்றது. புரியுதுங்களா? அவர் முன்னாடி தெரிஞ்சவர் மாத்திரம் இல்ல, முன்னாடி என்ன நடக்கணும்னு திட்டம் பண்றவரே அவரு தான், தீர்மானித்தவரே அவரு தான். அதனாலதான் அவருக்கு தெரியும், அவன் விடமாட்டான். கை வல்லமா பாக்குற வரைக்கும் விடமாட்டான். கை வல்லமான்ற ஒரு வார்த்தை வந்து அது ஒரு கேலியான வார்த்தையா. அதாவது எகிப்து எழுத்துக்கள்லாம், நம்ம எகிப்து எழுத்தெல்லாம் படிச்சது இல்ல, படிச்சவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப ஃபேமஸா சொல்லக்கூடியது ஃபாரோவுடைய பவர் வந்து எல்லாருக்கும் ஃபாரோவுடைய கை வல்லமை, கை வல்லமைன்னு சொல்லுவாங்க. ஃபாரோவுடைய கை வல்லமைனா எல்லாம் நடுங்கி போயிருவாங்க. அந்த ஃபாரோவுக்கு போய் சொல்லு என் கை வல்லமை அவனுக்கு காமிக்க போறேன்னு, அவனு கேலி பண்ற மாதிரி. உண்மையான கை வல்லமை பவர் என்னான்னு இப்ப பார்க்க போறான் அப்படின்ற மாதிரி கை வல்லமை அப்படின்னு பாருங்களேன். அவர் வார்த்தையில அடங்காதவர்கள, அவர் வார்த்தையில தலை குனியாதவர்கள, அவருடைய வல்லமையில கை வல்லமையில குனிய வைக்கிறார் கடவுள். இப்பவும் அதான் நம்ம வாழ்க்கையிலயும் அதான். சிஸ்டர் சொன்னாங்க, நம்ம ஏன் கஷ்டத்தை அனுப்பணும் கடவுள் அப்படி இப்படின்னு. நம்ம அவருடைய வார்த்தைக்கு ரொம்ப தலை குனியறவங்க இல்ல. ஒரு வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவரே சொல்லும் கேட்கிறேன்னு உடனே கீழ்படிக்கிற மக்களா இருந்தோம்னா அவர் கை வல்லமை காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்ல. ஆனா கை வல்லமை காட்ட வேண்டியது ஆயிருது. ஆனா சில பேர் எவ்வளோ கை வல்லமை பராமரிப்பு காமிச்சாலும் திருந்தாதவங்களுக்கு தான் கடைசியில் அவருடைய பயங்கரமான வல்லமையை காட்டுவார். அப்ப என்ன செய்வாங்க, எல்லா முழங்காலும் முடங்கும். நம்ம போய் சுவிசேஷம் சொல்லும் போது அவன் முடங்கலன்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன சொல்றார் சீஷர்களுக்கு, காலங்கிற தூசு தட்டிட்டு வந்துரு, என் கை வல்லமை அவனை பார்த்துக்கும். கேட்கறவங்க கேட்பாங்க, கேட்காதவங்க என் கை வல்லமை பாக்குற வரைக்கும் கேட்க மாட்டாங்க. அது போய் நீ அதனால சொல்லாம இருக்காத, போய் சொல்லிட்டு வா, ஜட்மெண்ட் டேல அவங்கள பாத்துக்கிறேன் நான். அதான் அவர் சொல்றது, புரியுதுங்களா? அதனால தைரியமா நம்ம போய் சொல்லலாம். சரி, 21-22 படிச்சு முடிச்சிருவோம்.
அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும் போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாளிடம் அயலகத்தாளிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவர்களிடத்திலும் வெள்ளை உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார்.
அது என்ன சொல்றாருன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? என்ன சொல்றாரு, நீங்க போகும்போது வந்து அடிமைகளா, இவ்வளவு வருஷம் வேலை செஞ்சு அடிமையில என்ன பெரிய சொத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க, நெகை கிகா ஜுவல்லரி எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்களா? இல்ல, ஒரு வயிற்றுக்கே இல்லைன்ற மாதிரி இருந்திருப்பாங்க. நீங்க போகும்போது உங்க பிள்ளைங்கள்லாம் ராஜாங்க பிரின்சஸ்ங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நெகைங்கெல்லாம் போட்டுக்கிட்டு எங்கேயோ ராஜா கூட்டம் வர மாதிரி நீங்க போவீங்க. அடிமைகளா நீங்க வெளியே வர மாட்டீங்க. உங்க ட்ரெஸ்ஸையும் இதையும் பார்த்தா ஐயோயோ யாரோ வர மாதிரி இருக்குன்ற மாதிரி நீங்க வருவீங்க. பிள்ளைங்கள்லாம் அப்படி வருவாங்க. அடிமைகளாக இருந்த நீங்க அப்படித்தான் அந்த ஊரை விட்டு வெளியே வருவீங்கன்னும் போது அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஏன் அதை கடவுள் செய்யணும்? இந்த டீட்டெயில்ஸும் எப்படி நடக்கும்ன்றத சொல்றாரு பாருங்களேன். ஆனா ஆதியாம் 15 இதை சொல்லி வச்சிருக்காரு, இப்படித்தான் நடக்கும். அது உடன்படிக்கை நிறைவேற்றுறாரு. ஏன் இது செய்யணும் யோசிச்சு பாருங்களேன். அடிமையா இருந்து காப்பாத்தினாவே போதும், ஏன் இது செய்யணும் கடவுள்? நமக்கும் அப்படித்தான் வருது, சாமி என்ன பாவத்துல இருந்து ரட்சித்தாவே போதும்னு வருது. ஆனா இதெல்லாம் ஏன் செய்யணும், ஏன் தெரியுமா? இந்த தேவன் இறையாண்மை உள்ள தன்னியல்புள்ள தேவன், எல்லாத்துக்கும் மேல உள்ள தேவனா இருந்தாலும் நம்மளுடைய தேவைகள் அவருக்கு தெரியும். புரியுதுங்களா? நம்மளுடைய கஷ்டங்கள் அவருக்கு தெரியும். நம்மளுடைய அடிப்படை தேவைகள், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம்னு கவலைப்படாதீங்க. பரலோகத்தில் இருக்கிற பிதா அவைகள்லாம் உங்களுக்கு தேவைன்னு அறிந்திருக்கார். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய வசதிகள் எப்படி இருக்கணும் அதெல்லாம் அவருக்கு தெரியும். அதெல்லாம் செய்யாம விடமாட்டார் கடவுள் சொல்றாரு பாருங்களேன். அதுதான் ஒரு வசனம் இருக்கு ரோமர் 8:32 நான் படிக்கிறேன் பாருங்க, நான் எழுதி வச்சிருக்கேன். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்கென் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்காக அருளாதிருப்பது எப்படி? நீ அது இல்லையே, அந்த குறை இருக்கே, இந்த கஷ்டம் இருக்கே, கல்யாணம் ஆகலையே, அது இல்லையே, இந்த இது இருக்கே, வசதி இல்லையே, அதெல்லாம் நீ கவலைப்படுறிய. அவருடைய குமாரனையே கொடுத்தாரு நமக்காக, அவரோடு சேர்த்து மத்ததையும் அவர் கொடுக்காம இருப்பாரா? அது தெரியாதா அவருக்கு நமக்கு தேவை இருக்கிறது, நம்ம கஷ்டம் இருக்கிறது அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியுங்க. அவங்களுக்கு ஏன் அந்த உடமையெல்லாம் கொடுத்து அந்த தேவையெல்லாம் சந்திக்கணும்? அவங்களுக்கு அந்த தேவன் வந்து நம்மளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யறவர். நம்மள வெறும் ரட்சிக்கிறவர் மாத்திரம் இல்ல, நம்ம தேவைகளையும் அறிந்தவர், அதுக்கு பூர்த்தி செய்யறவர். சில காலத்துல பராமரிப்புல சில காரியங்களை மருந்தா நமக்கு விட்டு வைக்கிறார், சில கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கிறார். ஏன்? நம்மளை பத்தி தான் நமக்கு தெரியுமே, நம்ம சரியா திருந்துற ஆளுங்க இல்லையே. மருந்து கொடுத்தாதானே, இன்ஜெக்ஷன் கொடுத்தாதான் நம்ம சரியாகுமோ? சில நேரத்துல நம்ம ஒழுங்கினோம் சரியாகணும். நம்ம ஒழுங்கே இருக்கா? குடும்பம் ஒழுங்கா, குடும்ப ஜபம் ஒழுங்கா, இது ஒழுங்கா கடவுளை தேடுறவங்களா நம்ம இல்லையே? உதச்சாதான் கடவுளை தேடுறோம், ஜாட்டி விழுந்தாதான் கடவுளை தேடுறோம். நம்ம ஒழுங்கினும் சரியாகணும், நம்ம உண்மை இல்லாத இருக்கிறது உண்மையில சரியாகணும்ன்றதுக்காக சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஆனா நம்முடைய தேவைகள்லாம் அவருக்கு தெரியும், அது எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். தன்னுடைய குமார் என்றும் பாராமல் நமக்காக கொடுத்தவர், அதுவே செஞ்சவர், இதெல்லாம் செய்ய மாட்டாரா? அதான் இயேசு சொல்றாரு. அதை எங்கேயும் பாக்கிறோம் பாருங்களேன். அவங்களை காப்பாத்தி வெளியே விட்டா போதும்னு விடல, அவங்களோட தேவைகள்லாம் சந்திச்சு கிராண்ட் துணியா போட்டு போகும்படிக்கு அவங்கள எல்லா நெக வஸ்துகள் எல்லாம் கொடுத்து வெளியே அனுப்புற அந்த மாதிரி தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்களேன். அவரை ஸ்தோத்திரிப்போம் நம்ம.